அவர்களுடைய மத கட்டங்களில் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விரிவாக கூறியிருக்கிறார்கள். எப்படி ஒரு கணவனும் மனைவியும் நல்லவர்களாக விட்டு கொடுப்புடன் வாழ்வார்களோ, அன்புடனும் இரக்க சிந்தனையுடனும் நல்ல பண்புகளுடனும் வாழ்வார்களோ, அப்பொழுதுதான் நல்ல குடும்பங்கள் உலகத்திலே உருவாகும். எப்பொழுது கணவனும் மனைவியுடைய பண்புகளோ, குணங்களோ, நடத்தைகளோ, பேச்சுவார்த்தைகளோ மோசமாக மாறிவிடுகின்றன என்றால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாயை போன்று தந்தையை போன்று அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பேரன் பேத்திகளும் அதே மாதிரி தான் மாறிவிடுவார்கள். அதனால் ஒரு குடும்பம் நல்ல குடும்பமாக உருவாக வேண்டும், ஒரு குடும்பம் முன்மாதிரியான குடும்பமாக உருவாக வேண்டும் என்றால் அதற்கு ஆதி பேராக மிக முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்கள் என்றால் கணவனும் மனைவியும் தான். அந்த கணவனும் மனைவியும் எவ்வாறு தன்னுடைய இல்ல வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்ததோட மட்டுமல்ல, நபி அவர்களும் ஏக காலத்தில் 9 மனைவிமார்களுடன் வாழ்ந்து ஒரு கணவன் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் வாழக்கூடிய நாம் இஸ்லாமியர்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு அழகான முன்மாதிரியும் வழிகாட்டலும் தரப்பட்டிருக்கின்றது. மாற்று மதத்தவர்கள் வாழக்கூடிய அதே முறைப்படி நாமும் நம்முடைய பெண்களை நம்முடைய குடும்ப வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம் என்றால் அதன் மூலம் பல பாரதூரமான விளைவுகளும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதனால் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் ஆண்களுக்கு பேசக்கூடிய நேரத்தில் பெண்களுக்குரிய உரிமைகளை பற்றி சொல்லுவார்கள், பெண்களுக்கு பேசக்கூடிய நேரத்தில் ஆண்களை பற்றி கூறுவார்கள், பெண்களுக்கு பேசும்பொழுது சொல்வார்கள் அவருடைய ஆண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பெண்களை பற்றியும் சொல்ல அவர்கள் அல்ல. அவர்கள் உங்களை திருமணம் முடித்து வாழ்கின்றார்கள், 9-10 மாதங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தையை பெற்றிருக்கின்றார்கள். எப்பொழுது அந்த பெண் தாய்மையை அடைந்து தாய் என்ற பட்டத்தை சுமந்துகின்றாளோ அந்த 9-10 மாதம் அவள் கொடுத்த பொறுமை, அவளுக்கு ஏற்பட்ட சோதனைகளை அவள் சகித்ததன் மூலமாக எப்பொழுது தாய்மையை அடைகின்றார்களோ அப்பொழுதே நபியவர்கள் சொன்னார்கள், தாய்மார்களுடைய பாதங்களுக்கு கீழான சுருக்கம் இருக்கின்றது. தாய்மையை அடைந்த உடனே அந்த பெண்ணுக்கு விடுக்கப்படக்கூடிய கண்ணியம் அந்த பெண்களுடைய பாதங்களுக்கு கீழான சுருக்கம் இருக்கின்றது என்ற அளவுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பற்றிய சொல்லாமல் விடல்ல. குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பெண்களுக்கு சில கடமைகள் இருப்பதை போன்று சில உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. ஆனால் கடமைகளை பற்றி மாத்திரம் தான் அதிகமாக நாங்கள் பேசுவோம். ஆனால் அவர்களுக்குரிய உரிமைகள் என்ன, அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடப்பாடுகள் என்ன, மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, அவைகளையும் நாம் பார்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் நான் நபிமார்களுக்கு எல்லாம் தலைவன், நான் முஸ்லிமார்களுக்கு எல்லாம் தலைவர், எவ்வாறு மக்கள் சகாபாக்கள் என்னை மதிக்கின்றார்களோ கண்ணியப்படுத்துகின்றார்களோ நபி அவர்களுக்கு விருப்பம் கூட இல்லை எந்த அளவுக்கு நான் நபி அவர்கள் சொல்வார்கள், நான் முன்னால நடந்தா தயவு செய்து எனக்கு பின்னால கூட்டம் கூட்டமா நடந்து வராதீங்க, எனக்கு விருப்பம் இல்லை, நபி அவர்கள் விருப்பம் இல்லை, ஆனால் விருப்பம்
நபிமார்களுடன் நிரந்தர கலந்து விடுவார்கள். அவர்கள் நோக்கி சொல்வதற்கு ஆயத்தமாக இருந்தால் மாவை குடித்து கொடுப்பார்கள், ஒட்டகத்திலே பாலை கலந்து கொடுப்பார்கள். வீட்டுடைய கூரையில் ஒட்டை இருந்தால் நபியவர்களை ஏறி அந்த ஒட்டையை அடைப்பார்கள். ஆடை கிழிந்திருந்தால் தன்னுடைய கையால தேய்ப்பார்கள். ஒட்டகங்களுக்கு நபியவர்களை தீவி போடுவார்கள். சகோதரர்களே, நபிமார்களுடைய தலைவன், ரசூலுடைய தலைவன் என்ற அந்த பட்டத்துடன் நபி அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைவதில்லை. நாங்க பார்க்கலாம் அநேகமான வீடுகளுக்குள்ளே போற நேரத்தில் செருப்பை கடத்தி விட்டு தான் வீட்டுக்குள்ளே நாங்க செல்வோம். அந்த செருப்பை வெளியே கடத்தி வைப்பதை போன்று நம்முடைய ஆண்கள் எல்லா பட்டங்களையும் வெளியே வைத்தோம். நான் பிசினஸ் மேன், நான் மேனேஜர், நான் டிரெக்டர், நான் டாக்டர், நான் ஆலிம், அல்லது உலகத்தில் என்னென்ன பதவிகளை கொண்டு அவர்கள் பெருமை அடைக்கிறார்களோ அந்த பதவிகள் அனைத்தையும் செருப்பை கலட்டுவதை போன்று வெளியிலே கலட்டும். வெளியிலே கலட்டி வைத்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும். அந்த நேரத்தில் மனைவி அமைதியாக இருப்பார். அதே மனைவிக்கு கோபம் ஆத்திரம் வந்தால் நாங்கள் அமைதியாக இருப்போம். ஆண்களுடைய நிலைப்பாடு அவ்வாறு அல்ல. எனக்கு கோபம் வரலாம், எனக்கு வேகம் வரலாம், எனக்கு ரோஷம் வரலாம். கோபம் வந்தால் நான் ஏற்றுவேன், திட்டுவேன், அனுப்பேன். ஆனா மனைவி அவன் கோபம் படையலா, அவன் ஆத்திரப்படையலா. நான் ஏதாவது பேசினா அவன் எதிர்த்து பேசல. புகாரில வரலைவாய ஒரு அவர்களுடைய மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி எதிர்த்து பேசிவிட்டால் ஹதரத்துமாரை ஹதரத்துமாரதியாக கேட்டாங்க, என்னம்மா நீங்க என்னையே எதிர்க்கிறீங்க, எனக்கே மறுமொழி பதில் சொல்றீங்க. அந்த பெண் சொன்ன நான் மறுமொழி சொல்றது பரவாயில்லை, ரசூலுல்லாஹை அவருடைய மனைவிமார்கள் எதிர்த்து பேசுகிறார்கள். நாங்கள் பொதுவாக பெண்கள்கிட்ட எதிர்த்து பேசுங்கன்னு சொல்ல வரல. சில நேரங்களில் அந்த மாதிரி நடந்தால் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும்? அதற்கு அவர்களுடைய மனைவி சொன்னார்கள், நான் உங்களை எதிர்த்து பேசுவது பெரிசல்ல, நபியுடைய மனைவிமார்களை நபியவர்களை எதிர்த்து பேசி இன்றைய தினம் நபியவர்களுடன் ஒரு மனைவி பேசாம கலைக்காம இருக்கிறாங்க. தன்னுடைய மகள் நபியுடைய மனைவி ஹஸ்தாவை கூப்பிட்டு கேட்டாங்க, ஹஸ்தா என்ன நபியவர்களை எதிர்த்து நீங்க பேசுறீங்களா? நபியவர்கள் ஏதாவது பேசினா நீங்க மறுமொழி கொடுக்கிறீங்களா? மறுபடி மட்டுமல்ல, இன்றைக்கு நபியுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி நபியோட பேசாம கரைக்காம கூட இருக்கிறாங்க, எழுந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, மகள் நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க, நபியவர்கள் எதிர்த்து பேசாதீங்க. நீங்க அவர்களுடன் நபியவர்கள் இரக்கமாக இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்களும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் என்கிட்ட கேளுங்க. மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு சகாமி. அவருடைய வேகம் முழு உலகமும் அறிந்திருக்கிறது. நபியவர்களே சொன்னார்கள், ஒரு பாதையில நடந்தால் ஷைத்தானுக்கு தைரியம் இல்லாமல் இன்னும் ஒரு பாதையில நடப்பான். அந்த அளவுக்கு வேகமானவர்கள். ஆனால் அந்த வேகத்தை தன்னுடைய மனைவிக்கு காட்டல்ல, அந்த ஆத்திரத்தை தன்னுடைய மனைவிக்கு காட்டல்ல. ஏன்? அவர்கள் அல்லாஹ்வை பயந்திருந்தார்கள். சில நேரங்களில் மனைவிமார்களுக்கு வேகம் வரும், மனைவிக்கு ரோஷம் கோபம் வரும். நாங்கள் சில நேரத்தில் அவர்கள் அமைதியாக இருப்பதை போன்று அவர்களுக்கு ஏதாவது பேசிவிட்டால் நாங்கள் அமைதியாக இருந்தோம். இன்னும் ஒருபடி மேல் ஏறி அவங்கள பேச்ச நாங்க கொஞ்சம் கேட்கிறோம். ஆனா இங்க அநேகமாக நாங்க பார்க்கிறோம், நாங்க தான் பேசுறோம்.
மனிதன் மறுபடிய வாயை துறக்கணும் நீங்க பேசாதீங்க, நீங்க வாயை துறக்காதீங்க.
வேதாந்த பெரியார்களே சகோதரர்களே, அவர்கள் காலை முதல் மாலை வரைக்கும் எல்லா வேலையும் செய்துட்டு கணவன் மன்னதோடாத சொல்லோடும் இதை சொல்லோடும் அதை நாம் பாப்படுத்தணும்
என்று எத்தனையோ மரக்கோட்டைகள் கட்டி இருப்பார்கள். வந்தவுடன் இவர் ஒரே அடியா போட்டு போட்டிருவார், நீங்க பேசுறல்ல.
வேதாந்த பெரியார்களே சகோதரர்களே, அவர்களையும் பேசப்படும், அவர்களுடைய பேச்சையும் கேட்கணும். என் அளவுக்கு
நபியவர்கள் சொன்னார்கள் உலகத்துல யாரும் உங்களுக்கு கேட்கல, அவங்க மாமாவோ மாமியோ மச்சானோ யாரும் வந்து கேட்கல. நீங்க ரோஷனையான அதிகார தோல்லை உங்களுக்கு வருவீங்க, பயமுறுத்துவீங்க. ஆனா நீங்க அவட மனைவியுடன் நடந்த ஒவ்வொரு பிடிகளை பற்றி கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான். அதனால தன் நபிவர்கள் சொன்னார்கள், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ் அமைத்துக் கொள்ளுங்க. உண்மையில வீரன் என்ன செய்யணும், வீரனோட தலை சண்டை போடணும், அல்லது எங்கட கையில ஆயுதம், எங்கட கையில கம்பு, எங்கட கையில எதையாவது புள்ளும் எடுத்துக் கொண்டு அந்த ஒன்றும் இல்லாத நிராயுத பணி ஒரு பெண் பலகீனமானவள், அவளை போட்டு மிருகத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சா என்ன சாதாரணமான விடயமா? அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால ஹதரத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ஏதாவது தவறு நடந்தா மன்னிங்க. எப்படியானவர்கள் நபி அவர்கள் மன்னித்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மன்னிக்கவும் வேண்டும். அந்த பலசிகன் அடிக்கடி பேசுறாங்க. எங்களை சமூகத்தில் உள்ள ஆகப்பெரிய ஒரு போராட்டம், 10 வருஷத்துக்கு முன்னால மனைவி ஒன்று செஞ்சிருப்பா, அதை நாங்க இப்ப சொல்ற படிக்கிற காலத்துல நீங்க ஸ்கூலுக்கு போன நேரத்துல நீங்க திருமணத்திற்கு முன்னால எப்படி எப்படி இருந்தீங்க, நாங்க செய்தது அவங்களை தெளிவான சொல்ல மாட்டார்கள். சொல்வதற்கு பயம், ஒரு வகையான அச்சம், ஏதாவது நடந்திடும். சகோதரர்களே, பழசிகளை பேசுகிறார்களுடைய காலத்தில் ஒரு பெண் தவறு செய்து வருகின்றால் அந்த தவறுக்கு அத்தடிக்கப்பட்டு விட்டது. அந்த பெண்ணுடைய திருமணத்துடைய கட்டம் வந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய தந்தை வந்து கேட்கிறார், அதற்கு அவங்கள்ட்ட என்னுடைய மகளுக்கு நான் மாப்பிள தேடுவேன், நான் எப்படியான மாப்பிளைய தேடுவோம், எங்க மகனுக்கு ஏற்கனவே சத்து கூட அளிக்கப்பட்டிருக்குது. தவறுகள் நடக்கலாம், தப்புகள் நடக்கலாம், சில பேர் ஆத்திரத்தில் அவசரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஏசுவாங்க, பேசுவாங்க. நாங்க யார் யாரையெல்லாம் மன்னித்திருக்கிறோம், அவர்களை மன்னிப்பதை போட்டு மனைவியும் மன்னிக்கிறார். அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மறக்கிற, அவர்கள் செய்கிற சில பேச்சுகளை நாங்கள் மறக்கிற, மன்னிப்போம் மறப்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழ்வோம். தவறுகளை பார்க்கறல்ல, குற்றங்களை பார்க்கறல்ல, குறைகளை பார்க்கறல்ல, எல்லா கட்டத்திலையும் நல்ல எண்ணம் வரணும், நல்ல அபிப்பிராயங்கள் வரணும். அதிகமானங்களை மட்டும் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு யூகங்கள் கூட பாவம், தவறு, குற்றம், நீங்க யோசிப்பீங்க தவறு ஒருவர் பண்ண மரத்துக்கு கீழாக இருந்து, பனை மரத்துக்கு கீழாக இருந்து அவர் கண்ணு குடிச்சாலும் எப்படி நினைங்க, பால் குடித்ததாக நினைங்க. ஒரு ஆள் ஆக தவறு நடக்கிற வெளியில வாராரு, நீங்க எப்படி நினைக்கணும் என்றால் அவர் ஏதோ சல்லி மாற்ற போயிருப்பாரு, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நினைக்க போயிருப்பாரு. சமூகத்தினோடு ஆகவே தவறு பாருங்க, இவர் இவங்களோட போறாங்க, இந்த இடத்துல போறாங்க, இந்த நேரத்துல போறாங்க, இப்படி இப்படி எல்லாம் தொடர்பு இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வீணான யூகங்கள், வீணான எண்ணங்களிலிருந்து நாம் இவரை பாதுகாத்துக் கொள்வோம். மனைவி என்ன மதிக்கணும் என்று விரும்புகிற நான், மனைவியை முதலாவது நான் மதிக்கணும். மக்களுக்கு மத்தியில, அவளுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில கேவலப்படுத்துறல்ல, அவமானப்படுத்துறல்ல, எப்பவுமே செய்த தவறுகளை பேசுறல்ல, நடவுகளை பேசணும், நடவுகளை பாராட்டணும், வாய்நிலையை புகழணும்,
அவர்களுடைய உணவு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்படி சமைச்சிருந்தாங்க, அப்படி எங்களை கவனிச்சாங்க, அப்படி எங்களை வரவேற்றாங்க. ஆனா காலமெல்லாம் மனைவி சமைக்கிறாங்க. ஏன் ஒரு நாளைக்கு மாஷா அல்லாஹ், நீங்க நல்லா சமைச்சிருக்கிறீங்க, நீங்க நல்லா தேவி போட்டு எடுக்கிறீங்க, நீங்க நல்ல இந்த வேலைகளை செஞ்சு கொண்டு வைக்கிறீங்க. மேலாண் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால பாராட்டுற அந்த தன்மை வரும், வாய் நிறைய புகழ் அந்த தன்மை வரும். இந்த அரசியல் தலைவர்களை பாராட்டுறது அது பணத்திற்கு, அது வேறு வேறு நோக்கங்களுக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற நான் அந்த பாராட்டுதலை சொல்லல. உள்ள உள்ளபடி மனைவிமார்கள் நாங்கள் பாராட்டுறதை புகழ்றது. ஒரு தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து வெளியில வர போறாங்க. அந்த நேரத்துல திடீர்னு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஞாபகம் வருது. அப்ப கதீஜாவை பாராட்டினாங்க, ஏற்கனவே மறைந்து விட்டாங்க. கதீஜாவை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பொதுவாக இன்னும் ஒரு மனைவியை பாராட்டும் போது மற்ற மனைவிக்கு ஒரு வகையான ரோஷம் புறக்கல் செய்யும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த பெண்மணி ஒரு வயோதிப பெண்மணியா கிழமையா தானே இருந்தா, அவளை கூட சிறந்த ஒரு பெண் அம்மா உங்களுக்கு தந்துட்டாத்தானே, ஏன் நீங்க இன்னும் அந்த வயது முதலிருந்த அந்த கிழமையை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீங்க என்று சொன்னவுடன் சொன்னாங்க, ஆயிஷா நான் அபுதரணி அம்மாவோ ஐந்தம் பெற்றோம், அவளை விட சிறந்த ஒரு பெண் அம்மா எனக்கு தந்ததே இல்லை. முழு மக்களுக்கு மக்களும் என்னை பொய்யாக்கினாங்க. நான் நபி என்று சொன்ன நேரத்துல ஹதீஜா தான் முத முதல்ல என்னை உண்மைப்படுத்தினாங்க. என்னுடைய குடும்பம் கூட என்னை முதலை தண்ணினாங்க, ஒதுக்கினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான் என்னை அரவணைத்துக் கொண்டாங்க. ஆரம்ப காலத்துல இதற்கு யாருமே திறம் செய்ய முன்வரல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் இலக்காக தியாகம் உங்க யாரின் மூலமாக எனக்கு பெண் குழந்தைகள் குழந்தைகளே கிடைக்கல. கதீஜாவின் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு நாலு பெண் குழந்தைகளை, மூணு ஆண் குழந்தைகளை தந்தான். அதனால் ஆயிஷா கதீஜாவை விட சிறந்த ஒரு பெண்ணால் தான் எனக்கு தரவே இல்லை. மீராம் பெரியார்களே, சகோதரர்களே, வானம் பொழுதும் பாராட்டுவார்கள், மனிதனுக்கு பின்னாலும் பாராட்டுவார்கள். சாதாரணமான ஹதரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட பாராட்டுவாங்க. அவர்களையும் பாராட்டுவார்கள். எத்தியோப்பியாவிலிருந்து வந்தவர், ஒரு கருப்பின அடிமையாக ஆரம்பத்தில் இருந்தவர், அந்த ஹதரத் பிலாலையும் நபியவர்கள் பாராட்டுவார்கள் என்றார். தன்னுடைய மனைவி மார்களுடன் எப்படி நடந்திருப்பாங்க? அவர்களை வாயாக நாங்கள் புகழுவோம், அவர்களை பாராட்டுவோம், அவர்கள் நினைக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே வைத்து சுட்டி காட்டுவோம். பகிரங்கமாக அல்ல, நபியர்களுடைய தெளிவான ஹதீஸ் கண்ணத்தில் அடிக்காதீங்க, முகத்தில் அடிக்காதீங்க. அவருக்கு புத்தி சொல்லும் பொழுது பகிரங்கமாக அவருடைய உறவினர்களுக்கு முன்னால் புத்தி சொல்லாதீங்க. வீட்டுக்குள்ள அறையுக்குள்ள அழைத்து புத்தி சொல்லுங்க. முழங்காலுக்கு கீழான தேவைப்பட்ட அழியுங்க. மீனான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் இதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த கணவன் மனைவி தாய் தந்தை நல்லவர்களாக வாழ்ந்தால்தான் குழந்தைகள் நல்லவர்களாக வளருவார்கள். எங்களுக்கு முன்னால் உள்ள ஆசைப்பெரிய சவால் என்ன? ஆம்பளை பிள்ளைய வளர்க்கிறது கஷ்டம், என்னுடைய மகளை வளர்க்கிறது கஷ்டம், அது பெரிய சவாலாக இருக்குது. எங்களை பேச்ச கேட்கிறாங்க இல்லை, எங்களுக்கு வழிபடுறாங்க இல்லை, எங்களை கட்டுப்படுறாங்க இல்லை, எங்களை மதிக்கிறாங்க இல்லைண்டா. நான் என்ன பத்தி யோசிக்கணும்? நான் என்னுடைய பாப்பாவை மதித்தேனா, என்னுடைய உமாவை மதித்தேனா, என்னுடைய மனைவியை மதித்தேனா? நான் எப்படி நடப்பேனோ அப்படித்தான் நம்முடைய குழந்தைகள் நம்முடன் நடப்பார்கள். அதனால குழந்தைகள் நல்லவர்களாக வளரும், சாலிஹானவர்களாக வளரும், நல்ல பேருக்கிற பிள்ளைகளாக வளரணும். முதல்ல கணவனும் மனைவியும் விட்டு கொடுப்புடன் புரிந்துணர்வுடன், அதாவது அவர்களுடைய பொறுப்புணர்வுடன் நடக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். பெண்கள் ஏதாவது முன்ன பின்ன நடந்தா அதை பேசப்படுத்துறல்ல, அதை பாராட்டுறல்ல, அதற்கு மாற்று கருத்து கொடுக்கிற
நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க. அவசரமா ஒரு தேநீர் கேட்டீங்க, வர லேட்டா கிடைச்சு என்ன தேன் குடிச்சிருக்கும். அல்லது தொழிலர் போயிருப்பாங்க, அல்லது குழந்தைக்கு ஏதாவது பால் குடிச்சு கொண்டிருப்பாங்க, அல்லது தூங்கி இருந்த பிள்ளை இருந்திருக்கும். நல்ல அர்த்தங்களை கொடுப்போம், நல்ல எண்ணங்களை நாங்கள் உழைப்போம். அவர்களும் அதே மாதிரி தான் கடைகளுக்கு கடமைகளை ஏற்றாகிறார்கள். யாராவது வியாபாரிகள் வந்துடுவாங்க, பிசினஸ் விஷயமா பேசிக்கொண்டு இருப்பாங்க. அநேகம் மனைவிமார்கள் கணவனுடைய நலவை பத்தி தான் பேசுற. அவர் எனக்கு அப்படி செஞ்சிருக்கிறாரு, இப்படி செஞ்சிருக்கிறாரு, கேட்டு எல்லாம் வாங்கி தருவாரு, இங்க என்ன கூட்டி வர போறாரு, அவங்க பேசுவாங்க. நான் என்ன சொல்லவாரு, அதே மாதிரி நாங்களும் பேசுவோம், நடவுகள் பேசுவோம், நடவுகள் நல்லா பாராட்டுவோம், அவர்களுக்கு தனிமையாக நாங்கள் வாங்கியோம். ஒரு நோய் வருது, நாங்களே போல மருந்தெடுப்பதற்கு, நாங்களே போல வைத்தியருக்கு. இன்னைக்கு நாங்கள் பலர்களை பார்க்கலாம், மனைவி அனுப்புற மச்சானோட, மனைவி அனுப்புற தன்னுடைய தம்பியோட, மனைவிய மாமாவுடைய மகன், தங்களுடைய மகன், மகனே இல்லை. அவர்களுக்கு நோய் வருதா, எங்களை மற்ற வேலைகளாக ஹெல்ப் பண்ற மாதிரி மருந்துகளுக்கு அழைத்துக் கொண்டு போவோம். அவங்களை ஒரு விதத்தில் வீட்டுக்கு போவதற்கு சரியான ஆசை. ஆனா சில ஆண்கள் இருக்கிறாங்க, மாமி வீட்டுல போய் தங்குறல்ல, மாமி வீட்டுல போய் மனைவியில நிற்கிறல்ல, போல மனைவிய உடல நீங்க எவ்வளவு நாள் வேணப்பட்டாலும் தெரியுங்க, நீங்க போன் பண்ணீங்க நான் கூட்டி கொண்டு வாரேன். அவங்க எங்களை வீட்டுல வந்து இருக்கிற மாதிரி நாங்களும் அவங்க வீட்டுல போய் இருக்கிறோம். மாமாவுக்கு மாமிக்கும் ஆசை இருக்கும், எங்களை மருமகன் வரணும், எங்களை வீட்டுல தங்கணும், எங்களை வீட்டுல சாப்பிடணும், எங்களை வீட்டுல நேரத்தை காலத்தை கழிக்கணும். மேலாக தெரியாதே சகோதரர்களே, அதே மாதிரி தான் சில நேரங்களில் ஏதாவது ஒரு நோய் ஒன்று வருது மனைவிக்கு. நம் நேருக்கு ஒரு மனதான் எனக்கு தந்திருக்கிற பாக்கியம், எலும்பேலா பரவாயில்லை, அவர்களுக்கு நடக்கிற பரவாயில்லை, அவர்களுக்கு பாத்ரூமுக்கு நடந்து போகலா, நான் நினைக்கிறேன் இது அல்லாஹ் எனக்கு தந்த ஆசைப்பெரிய சந்தர்ப்பம், இது ஒரு பாக்கியமாக கருதி நாங்கள் அவர்களுக்கு செஞ்சோம்னா அதே மாதிரி குழந்தைகள் எங்களுடன் நடப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நல்ல குடும்பம் உருவாகணும்னா கணவன் மனைவியிடமிருந்து தனது ஆரம்பிக்கப்படும். கணவன் மனைவியும் பெற்றுக்கொடுப்புடன், அன்புடன், பாசத்துடன், இரக்கத்துடன், சகிப்பு தன்மையுடன் எந்த அளவுக்கு வாழ்வார்களோ பழகுவார்களோ அதே தன்மைகள் தான் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு வரும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதோடு உங்களை திரை சமீபம் ஒரு ரெண்டு வாரமாக நம்முடைய பர்மாவில் உள்ள நம்முடைய இஸ்லாமிய சகோதரர், நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அங்கே அவர்களுக்கு நடக்கக்கூடிய அவலங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை அடிக்கடி பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டு தந்திருக்கு கொண்டோம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாங்கள் பெரும்பான்மையினராக பார்க்கின்றோம். எங்களுக்கு பிரிஷா ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் அல்லாஹ்வை மன்னாடுவோம், அவர்களுக்காக விசேஷமா நாங்கள் துஆ செய்வோம். பொருளாதார உதவி செய்ய முடிந்தால் தாராளம் பொருளாதார உதவிகளையும் செய்வோம். யார் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட பேசி கலைத்து அங்கே யார் யார் அநியாயம் செய்தார்களோ அந்த அநியாயக்காரர்களுக்கு தகுந்த அந்த அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படும், அதற்குரிய குற்றங்களுக்குரிய தண்டனைகள் கொடுக்கப்படும். அநியாயம் விளைவிக்கப்பட்ட அந்த மக்கள் பாதுகாக்கப்படும், அவர்கள் இழந்தவைகளை விட சிறந்தவைகள் அவர்களுக்கு கிடைக்கும், அவர்கள் அமைதியாக எதிர்காலத்தில் வாழக்கூடிய சூழல் உருவாக்கப்படும். அதற்கு பெரிய மட்டத்தில் உயர் மட்டத்தில் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களோட பேசுற கதைக்கிற நாங்கள் முடியும் எடுத்துக்கொள்வோமா, எடுத்து மூலமா அவர்களுக்கு சமர்ப்பிக்கிற கட்டாயம் நம்முடைய எதிர்ப்ப இதற்கு இதற்குரிய எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கணும். ஆனால் கண்ணியமாக, கௌரவமாக, நாகரீகமாக மாற்று மதத்தவர்கள், பெரும்பான்மை சமூகத்தர்கள் காத்த மாதிரி நாங்க எதிர்ப்பு காத்தேனா, நாங்க இஸ்லாமியர்கள், இவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரையறை, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதனால நாகரீகமாக, கண்ணியமாக, கௌரவமாக நம்முடைய எதிர்ப்புகளை காட்டுறதோட தயவு செய்து பழைய பழைய படங்களை யாரும் போட்டுடாதீங்க. சோசியல் மீடியாக்கள்ல பார்க்கலாம், ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாள் நேற்று நடந்த மாதிரி பொய் இல்லையா, அதாவது இதை போட்டுறாங்களோ ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால நடந்த நேற்று நடந்த மாதிரி காத்தது பொய், பொய்க்கான மொழி இல்லை, இது உண்மையில நடந்ததும் தான். யாராலும் அதை பறத்தலாம் போடலாம். நான் இந்த கட்டத்தை பயன்படுத்தி பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அது வேற எங்கேயோ நான் நடந்த தெல்லம் கொண்டு வந்தேன். அப்படி செஞ்ச எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. எப்போதுமே நாங்கள் உண்மையா நாங்கள் நேர்மையாக இருக்கோம். அதனால் எங்களால் முடியமானது என்ன அவர்களுக்காக துவா செய்வோம். விசேஷமாக தகவல் போட்ட தொழுகைகள்ல முடிவுன்ற நபர் போன்ற நோன்புகளை பிடித்து சரணாகரம் கொடுத்து நாங்கள் ஆண்களும் செய்வோம், பெண்களையும் செய்ய வைப்போம். அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தொகுதி செய்வானாக எல்லோருடைய பாவனை மண்ணி மாயாக பெற்றோருடைய பாவனுடைய மண்ணி மாயாக மணிமக்களுடைய பாவனை மண்ணி மாயாக விசேஷமாக எங்கெல்லாம் குடும்பங்கள் பிரச்சனைகளோ சிக்கல்களோ வாழ்வதற்கு நண்பரோ அவருடைய பிரச்சனைகளை சிக்கல்களை நீக்கி அழகான நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்தி வைப்பார்கள். விசேஷமாக நம்முடைய நாட்டுடைய நிலையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தையும் அன்பையும் சகபாட்டையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. அதேபோல விசேஷமாக நம்முடைய மேல்மாரிலே வாழக்கூடிய அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காடுகளிலேயும் மலைகளிலேயும் கற்பாறைகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கே அமைதியான அச்சமில்லாத பயமில்லாத வாழ்வை கொடுப்பாயாக. ஒவ்வொரு நிமிடமும் மனம் பயன்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின்
அந்த ரீதியாக சரி மன்னாலும் இந்த வாக்கு